بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فان تولوا فقل حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ان الله خلق الخلق فجعلني من خير فرقهم، ثم تخير القبائل فجعلني من خير قبيلة، ثم تخير البيوت فجعلني من خير بيوتهم، فأنا خيرهم نفسا وأنا خيرهم بيتا. وقال أيضا: إن الله اصطفى من ولد إبراهيم إسماعيل، واصطفى من ولد إسماعيل بني كنانة، واصطفى من بني كنانة قريشا، واصطفى من قريش بني هاشم، واصطفاني من بني هاشم، او كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான அவர்களே, சகோதரர்களே, ஒரு சிறந்த கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைய பத்தி கேட்கறது பேசுறது ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்குது. சிக்குகள் எழுதுவாங்க, உலமாக்கள், ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள நல்லது கெட்டது விளங்கக்கூடிய வயசு வந்துச்சுண்டா, அந்த புள்ளைக்கு ஒவ்வொரு உம்மை வாப்பட கடம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுமையான வாழ்க்கைய படிச்சு கொடுக்கணும். அந்த வாழ்க்கைய படிச்சு கொடுக்கிறது ஒவ்வொரு உம்மை வாப்பாவுடைய பரலாக இருந்து கொண்டிருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக சந்திக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தை, அவங்களோட வாழ்க்கையில பட்ட சிரமங்களை விளங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக சந்திக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை யாரும் தவறுடவானம், அல்லாஹ் ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு நபிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க: இன் அல்லாஹ் அஸ்தஃபா மின் வுல்தி இப்ராஹிம் இஸ்மாயில், அல்லாஹ் இப்ராஹிமுடைய பிள்ளைகள்ல இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தேர்ந்தெடுத்தான். இஸ்மாயில பனீக்கினானா, அதுக்கு பிறகு பார்த்தான் ஐல சிறந்தவங்க யாரு? இஸ்மாயில் அலிஹி சலாத்து வஸ்ஸலாமுடைய குழந்தைகள்ல பனு கினானவ சேர்ந்தெடுத்தான். பனு கினானா இருந்து வஸ்தஃபா மின் பனி கினாமன் குரைஷன், பனு கினானல இருந்து குரைஷிகள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், குரைஷிகள்ல இருந்து பனு ஹாஷிம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா நீ மின் பனி ஹாஷிம், அல்லாஹ் என்னைய பனு ஹாஷிம்ல இருந்து தேர்ந்தெடுத்தான். இவர் ஹதீஸ்ல சொன்னாங்க: இன் அல்லாஹ் கலக்கல் கலாயிக், அல்லாஹ் எல்லா படைப்பினங்களையும் படைத்தான், அந்த எல்லா படைப்பினங்களையும் என்னை அல்லாஹ் சிறந்தவனாக ஆக்கினான். சும்மா தகையரல் கபாயில, பொறவு கோத்திரங்களை தேர்ந்தெடுத்தான், கபீலத்தின், அல்லாஹ் என்னை சிறந்த ஒரு கோத்திரத்தில் இருந்து வர செய்தான். உங்கள சிறந்தவரும் நான் தான், உங்களுடைய வீடுகள்ல சிறந்த வீடும் என் குடும்பம் தான் என்பதாக சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு நபிய கொணுவாரத்துக்கு முன்னால அந்த நபி உடைய குடும்பத்தல்லா தேர்ந்தெடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று வார
குர்ஆனுடைய ஆயத்தை சில சந்தர்ப்பங்கள்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல ஓதினாங்க, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபஸிக்கும். சொல்லி போட்டு சொன்னாங்க, ஓதினாங்க, உங்கள்ட்ட இருந்து ஒரு நபி வந்திருக்கிறார், மின் அன்ஃபஸிக்கும், உங்களே பொறுமதியான ஒருத்தர் வந்திருக்கிறாங்க என்று அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி போட்டு சொன்னாங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் வாராங்களோ ஒத்தர்கிட்ட இருந்தும் தினா நடந்தில்ல, அனைவரும் திருமணம் முடிச்சவங்க என்பதாக சொன்னாங்க. அவ்வளவு ஒரு சிறந்த குடும்பத்தில இருந்து தான் அல்லாஹ் ஒரு நபியை வெளியாக்குறது. முஸ்லிம்கள் ஆரம்பமா ஹிஜ்ரத் போறாங்க ஹபஷாவுக்கு. அங்க போன நேரத்துல கைசர் மன்னன் கிட்ட போறாங்க முறைப்பாடு செய்யறதுக்கு. கைசர் மன்னன் கிட்ட போறாங்க ஆரம்ப காலத்துல சொல்றதுக்கு அபு சுஃபியான். அந்த அபு சுஃபியானை பார்த்த கைசர் மன்னன் ரோம்ல கேக்குறான், கைஃப நஸபுஹு ஃபீக்கும், சொல்றாங்க ஒரு நபியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு என்று நிகழ்வுகளை சொன்னதுக்கு பின்னால முதலாவது கேள்வி அந்த கைசருடைய கைசர் மன்னன் கேட்ட கேள்வி, கைஃப நஸபுஹு ஃபீக்கும், அவருடைய வம்சம் உங்களுக்கு எப்படி, குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம். அந்த நேரத்தில் அபு சுஃபியான் சொல்றாரு, ஹுவ ஃபீ ஹஸபின் மா லா யஃதுலு அலைஹி அஹத், அவர் எப்படியாப்பட்ட குடும்பம் என்றா எங்கள்ல யாரும் அவரை மிஞ்சி போவேலாத ஒரு குடும்பத்தில் இது வந்திருக்கிறாரு. அதை கேட்டதோட அந்த கைசர் மன்னன் சொன்னான், வகதாரிக்க ருசுல் துபஅசு ஃபி அஹ்சாபி கௌமிஹா, ரசூல்மார் அவ்வாறு தான் அந்த கோத்திரத்திலே சிறந்த குடும்பத்தில இருந்துத்தான் அல்லாஹ் அனுப்புவார், நல்ல குடும்பத்தல்ல தேர்ந்தெடுப்பார். அந்த குடும்பம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது இப்னு அப்துல்லாஹி இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்தி மனாஃப் இப்னு குஸய் இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு காப் இப்னு லோய் இப்னு ஹாலிப் இப்னு ஃபஹர் இப்னு மாலிக் இப்னு நஸ்ர் இப்னு குனானத் இப்னு குஸைமத் இப்னு முதரிகத் இப்னு இல்யாஸ் இப்னு முதர் இப்னு நிசார் இப்னு மஆத் இப்னு அத்னான் அத்னான் இப்னு உதத் இப்னு ஹமைஸா இப்னு சலாமான் இப்னு அவுஸ் இப்னு பூஸ் இப்னு கம்வால் இப்னு உபய் இப்னு அவாம் இப்னு ناشد ابن حزاء ابن بلداس ابن يدلاف ابن طابخ ابن حاجم ابن ناشح ناحش ابن ماخي ابن عيض ابن عبكر ابن عبيد ابن الدعاء ابن حمدان ابن صنبر ابن يثربي ابن يحزن ابن يلحن ابن أرعوى ابن عيض ابن ديشان ابن عيسر ابن أفناد ابن أيهام ابن مقصر ابن ناحش ابن زارخ ابن سمي ابن مزي ابن عوضت ابن عوام ارام ابن قيدار ابن اسماعيل ابن ابراهيم ابن صارح ابن ناهور ابن صاروخ ابن داعو ابن فالق ابن عيبر ابن صالح ابن ارفخشد ابن سام ابن نوح ابن لامك ابن متوسلق ابن اخنوخ ابن يرد ابن مهلائيل ابن قينان ابن يانش ابن شيس ابن ادم عليهم الصلاه والسلام. இவ்வளவு ஒரு சிறந்த குடும்பத்தில் இருந்தான் வாராங்க. ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் உடைய மகன் ஷீஸ் அலைஹி சலாத்து வசலாம், அவங்கட மகன் யானிஸ் அலைஹி சலாத்து வசலாம் யானிஸ், அவங்கட மகன் கைனான், அவங்கட மகள் மஹ்லாயில், அவங்கட மகன் யர்த், அவங்கட மகன் அஹ்னு, அவங்களுக்கு தான் இத்ரீஸ் அலைஹி சலாம் என்று சொல்லப்படும், அவங்கட மகன் முத்தௌசல, அவங்கட மகன் லாமக், அவங்கட மகன் நூஹ் அலைஹி சலாத்து வசலாம், அவங்கட மகன் சார், அவங்கட மகன் அர்பக்சத், அவங்கட மகன் ஷாலிஹ், அவங்கட மகன் அபீர் ஐபர், அவங்கட மகன் பாலக், அவங்கட மகன் தாவு, அவங்கட மகன் சாரூக், அவங்கட மகன் நாகூர், அவங்கட மகன் சாரக், அவங்களுக்கு தான் ஆசர் என்று சொல்லப்படும், அவங்கட மகன் இப்ராஹிம் இப்னு இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் உடைய மகன் கைதார், அவங்களோட மகன் அராம், அவங்களோட மகன் அவுதத், அவங்களோட மகன் மிஸ்ஸி, அவங்களோட மகன் சுமை, அவங்களோட மகன் ஜாரக், அவங்களோட மகன் நாஹிஸ், அவங்களோட மகன் முகஸ்ஸிர், அவங்களோட மகன் ஐஹாம், அவங்களோட மகன் அஃப்னாத், அவங்களோட மகன் ஐசர், அவங்களோட மகன் தீசான், அவங்களோட மகன் ஐப், அவங்களோட மகன் அர்அவா, அவங்களோட மகன் யல்ஹன், அவங்களோட மகன் யஹ்சன், அவங்களோட மகன் யஸ்ரிபி, அவங்களோட மகன் சம்பர், அவங்களோட மகன் ஹம்தான், அவங்களோட மகன் துஆ, அவங்களோட மகன் உபைத், அவங்களோட மகன் அபுகர், அவங்களோட மகன் ஐப், அவங்களோட மகன் மாஹி, அவங்களோட மகன் நாஹிஸ், அவங்களோட மகன் ஹாஜிப், அவங்களோட மகன் தாபக், அவங்களோட மகன் யத்லாப், அவங்களோட மகன் பல்தாஸ், அவங்களோட மகன் ஹஸா, அவங்களோட மகன் நாசிர், அவங்களோட மகன் அவாம், அவங்களோட மகன் உபை, அவங்களோட மகன் கம்வால், அவங்களோட மகன் பூசா, அவங்களோட மகன் அவுத், அவங்களோட மகன் சலாமாத், அவங்களோட மகன் ஹமைசா, அவங்களோட மகன் உதன், அவங்களோட மகன் அதுனான். அதுனான்ல இருந்து அரபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மூதாதைகளையும் பாதுகாத்து வைத்திருக்கிறாங்க. அதுனான் உடைய மகன் மாத், அவங்கட மகன் நிசார், அவங்கட மகன் முதர், அவங்கட மகன் இல்யாஸ், அவங்கட மகன் முதரிகத், அவங்கட மகன் ஹுசைமா, அவங்கட மகன் சினானா, அவங்கட மகன் நதர், அவங்கட மகன் மாலிக், அவங்கட மகன் ஃபெஹர், அவங்கட மகன் ஹாலித், அவங்கட மகன் லுஐ, அவங்கட மகன் காப், அவங்கட மகன் முர்ரத், அவங்கட மகன் கிலாப், அவங்கட மகன் ஹுசை, அவங்கட மகன் அப்துல் மனாப், அவங்கட மகன் அப்துல் மனாப், அவங்கட மகன் ஹாசிப், அவங்கட மகன் அப்துல் முத்தலிப், அவங்கட மகன் அப்துல்லா, அவங்கட மகன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்து அது நான் வரைக்கும் உள்ள வரலாறு இருக்குது, அரபிகள் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அது நானுக்கு மேல உள்ளது ஏனைய வேத கிதாப்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த அரபிகளுடைய ஆரம்பம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஈராக்ல அர் எனக்கூடிய ஒரு நதிக்கரத்துல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க மக்காவுக்கு. தன் மனைவி ஹாஜரோட மக்காவுக்கு வந்து ஒரு பையில ஈச்சப்பழமும் ஒரு சின்ன தண்ணி ஒரு பையையும் கொடுத்துட்டு அவங்க வெளியாகி போறாங்க பலஸ்தீனுக்கு. அங்க அவங்க நபியாக அனுப்பப்படுறாங்க. மனைவி கேட்கிறாங்க, உங்களோட முடிவா அல்லாட கட்டளையா? சொல்றாங்க, அல்லாட கட்டளை பலஸ்தீனுக்கு போ சொல்லி. மனைவி சொல்றாங்க, அல்லாஹ் எங்களைய வீணாக்க மாட்டான். மக்களை ஈக்கிறாங்க. மகன் மனைவி ரெண்டு பேர் மட்டும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மா ஹாஜர், அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருக்கிறாங்க மக்கால. மக்கா எப்படியாப்பட்ட பூமி? பிவாதின் கைரி தி தரைன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம், எந்த ஒரு புட்பூண்டுகளும் இல்லாத ஒரு பூமி. இந்த பூமியில கொஞ்ச நாள் போகுது, சாப்பாடு முடியுது, ஒன்றும் இல்ல. அல்லாஹ் முஜிஸாவாக ஜம்ஸம் கிணத்த வெளியாக்குறான். பெரிய நீண்ட சம்பவங்கள் இருக்குது, சுருக்கமாக சொல்றான். ஜம்ஸம் வெளியாக்குறான். அதே நேரத்தில் யமன்ல ஒரு பகுதியில பஞ்சம் ஏற்படுது. தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு இல்ல, தண்ணி இல்ல, பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் ஜுர்ஹும் என்ற ஒரு கோத்திரம் அப்படியே எங்க தண்ணிக்கு இதுன்னு தேடிக்கொண்டு வார நேரத்தில் மக்களை பார்க்கிறாங்க, தண்ணி வந்து கொண்டிருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க, நாங்க உங்களோட இருந்து கொள்ளவா? இங்க அவங்களும் பாக்குறாங்க, உதவிக்கு ஆட்களே இல்ல, அவங்களும் அனுமதி கொடுக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து குடும்பத்தோட சேர்த்து பனு ஜுர்ஹும் கோத்திரத்தினர்களும் மக்களை வந்து தங்குறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனதுக்கு பின்னால ஃபர்வான் ஹதீஸ்ல வருவது நாலு தடவை வந்திருக்கிறாங்க என்று. சரியாக எத்தனை தடவை வந்தாங்க என்றது குறிப்பிட முடியாது. குர்ஆன் ஹதீஸை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நாலு தடவை மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. முதலாவது தடவை குர்ஆன் சொல்லுது, அவங்க வந்தாங்க எப்பெண்டா வாலிபம் அடையிறதுக்கு முன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பருவமாக இருக்க போல வாராங்க. இந்த நேரத்தில் சொன்னாங்க, யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, மகன் உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் என்று அந்த அறுக்கிற சம்பவம் தொடர்பாக கூடிய நேரத்தில் ஒரு தடவை வந்தாங்க. அதற்கு பின்னால இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் பனு ஜுர்ஹும் கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் திரும்பி வராங்க. வரக்கூடிய நேரத்தில் அவங்களோட மனைவி வஃபாத்தாக இருந்தாங்க. திரும்பி வந்து பாக்குறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல ஈக்கல்ல. அந்த பெண்மணி கிட்ட கேக்குறாங்க, உங்களோட கணவன் எப்படி, உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? அந்த பெண்மணி குறை சொல்றா, தந்த கணவனை பத்தி குறைகளை பேசுறா, எங்களோட வாழ்க்கை வறுமையாக இருக்குது, ஒன்றும் இல்லை எங்களோட வாழ்க்கையில் என்று குறைகளை பேசுற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, உங்களோட கணவன் வந்தா சொல்லுங்க, உங்களோட ஊட்டு வாசல் நிலைய மாத்த சொல்லுங்க என்று பேசிட்டாங்க. வந்தோடனே கேட்டாங்க, யாரு வந்துட்டு போன வாசம் கொண்டு அடிக்குது? சொன்னாங்க, ஒரு வயசாளி வந்தாரு, இந்த அடையாளம் உள்ளவரு. அவர் சொன்னாரு, ஊட்டில உள்ள நிலைய மாத்துங்க சொல்லி. இவங்க உடனடியாக விலகி கொண்டாங்க, மனைவிய தலா கூட்டாங்க. ரெண்டாவதாக இப்ராஹிம், மூணாவது தடவையாக இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவங்க வந்தாங்க இஸ்மாயில் அலைஹி சலாத்து வசலாம் ரெண்டாவது திருமணம் முடிச்சதுக்கு பின்னால. ரெண்டாவதாக முடிக்கிறாங்க முபாத் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஜுர்ஹும் கோத்திரத்தினுடைய தலைவருடைய மகள திருமணம் முடிக்கிறாங்க. அதற்கு பின்னால இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் வராங்க. அப்பயும் இஸ்மாயில் அலி சலாம் ஈக்கல்ல. அப்ப கேக்குறாங்க அந்த பெண் கிட்ட, உங்களோட கணவன் எப்படி, உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? அந்த பெண்மணி நல்ல முறையில சொல்றா, கண்ட கணவனை பத்தி நல்லது சொல்றா. இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவங்க சொன்னாங்க, இந்த நிலைய மாத்தவானம் அப்படியே வச்சுக்கோங்கன்னு போனாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர் திரும்பி வந்து கேட்டாங்க, யாரோ வந்த மாதிரி இருக்குது, இல்ல வயசாளி ஒண்ணு வந்தாரு, இப்படி இப்படி சொல்லிட்டு போனாரு. அந்த மனைவியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாலாவது தடவையாக வந்தாங்க. அதற்கு பின்னால்தான் வாப்பவும் மகனும் சேர்ந்து காபத்துல்லா உடைய கட்டுமானத்தை கட்டுறாங்க. இஸ்மாயில் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 குழந்தைகள் கிடைச்சாங்க. முதலாவது குழந்தைத்தான் நாபித் அல்லது நபாயூத். வேத கிதாபுகள்ல நபாயூத் என்று வந்திருக்குது, ஆனால் அரபிகளுக்கு மத்தியில நாபித் என்று பிரபலியமாக இருக்குது. நிபுத்தி கோத்திரத்தினர்கள் இவங்கள இருந்து தான் வராங்க. முதலாவது மகன் நாபித், இரண்டாவது மகன் கைதார். இந்த கைதாருடைய பரம்பரையில இருந்து தான், அவங்களோட வம்சத்தில் இருந்து தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உருவாக்குறாங்க. மூணாவது அத்பாயில் மீஷா, மிஷ்மா, தூமா, மீஷா, ஹதத், கைமா, யசூர், நபீஸ், கைதுமான் என்று 12 குழந்தைகள் கிடைச்சாங்க. காலப்போக்கில் இன்பங்களுக்கு குழந்தைகள் கிடைச்சி அவங்களோட வம்சங்கள், அவங்களோட ஒவ்வொருத்தர குடும்பங்களும் பெருக ஒவ்வொருத்தரும் மக்காவை விட்டு போயிட்டாங்க. கடைசியாக மக்களை மிஞ்சினது நாபித்துடைய குடும்பமும் கைதாருடைய குடும்பமும். நாபித்துடைய குடும்பம் கொஞ்ச நாள் போச்சு, அவங்களோட குடும்பமும் பெருக ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஜோர்டானுடைய பகுதிக்கு போனாங்க. கைதார் அவங்களோட மகன், அவங்க இஸ்மாயில் அலைஹி சலாத் வசலாமுடைய 130வது வயசுல வபாத்துக்கு பின்னால காபத்துல்லாவுடைய பொறுப்புதாரியாக வந்து மக்காக்குரிய பொறுப்புதாரியாக மாறி தொடர்ச்சியாக பனு இஸ்மாயில் அவங்களோட பொறுப்பு இருந்து வந்து கொண்டிருந்துச்சு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அவங்களோட பிள்ளைகள்ல வாரவங்க தான் அதுநான். அதுநான்ல இருந்து அரபிகள் அவங்களோட பரம்பரைய பாதுகாத்து அவங்களோட வரலாறுகளையும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அதனால பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போல சொன்னாங்க, அதனானுக்கு யாரும் கெடுதிகள் சொல்லவானும், அதனான் அவர் முஸ்லீமாக இருந்தாரு, இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கத்துல முழுமையாக இருந்தவர் தான், அதே மார்க்கத்தில இருந்து அதே மார்க்கத்துல வஃபாத் ஆகினவர் தான் அதனான். அவங்களோட புள்ள மான் இவரு பனு இஸ்ரவீல்களுக்கு மத்தியில ஒரு பிரபல்யம் பெற்றவர். இந்த மாத் என்றவர் பெரிய படை வீரராக இருந்தார். முழு வாழ்க்கையில பெரும்பாலான பகுதி பனு இஸ்ரவீல்களோட யுத்தம் செய்யறதுல இருந்து. இவங்க 12 வயசுள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்துல புக்துநசருடைய காலம் வந்துச்சு. புக்துநசர் உலகத்தை அழிச்சு அத்தூலியம் செஞ்ச ஒரு அரசன். புக்துநசர், இந்த புக்துநசருடைய காலம் வரக்கூடிய நேரத்துல அந்த காலத்துல இருந்த நபி அர்மியா இப்னு ஹல்கியா, அர்மியா இப்னு ஹல்கியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சார், நீங்க புக்துநசரோட யுத்தம் செய்யுங்க. யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்துல மாத் இப்னு அத்னான் நீக்கிறாரு, இவர் 12 வயசுக்குள்ள, இவரைய உங்களோட சேர்த்து கூட்டி போங்க, இவரை தனி அனுப்பிடவானம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சான், நான் அவரோட வம்சத்துல இருந்து ஒரு நபிய வரவிக்க போறேன், நான் கண்ணியமான நபி, அந்த நபியோட நபிமார்களுடைய வருகையை நிறுத்திடுவன் நான். எனவே இவரை நீங்க உங்களோட கூட்டிக் கொண்டு போங்க என்று சொல்லி அர்மியா இப்னு ஹல்கியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமோட மாத் இப்னு அப்துல்லான் 12 வயசுலே அவங்களோட புராக்கில் அவங்களோட வாகனத்துல பக்கத்துல ஏறி பனு இஸ்ராயிலர்களோட பேர் யுத்தம் செஞ்சு அந்த புக்துநசரை கொல்லுறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால யுத்தம் முடிஞ்சு இவங்க ஷாம் சிரியாவுடைய பகுதிக்கு வந்து சிரியாலே பனு இஸ்ராயிலர்களோட சேர்ந்து தங்குறாங்க. அவங்களுக்கு மத்தியில பிரபல்யமாக இருந்தாங்க. எனவே பனு இஸ்ரவீல்கள் அந்த மாத் இப்னு அத்னானுடைய வம்சத்தை முழுமையாக பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. வாலிப காலம் அடைஞ்சு கொஞ்சம் வயசு போனதுக்கு பின்னால அவங்க திருப்பியும் மக்காவுக்கு திரும்பி வராங்க. அருமையா இப்னு ஹல்கியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க, புரஹ் இப்னு நாரியா. அவங்களோட வஹி எழுதக்கூடியவங்க புரஹ் இப்னு நாரியா. அவங்க அவங்களுக்கிட்ட முழு வம்சத்தையும் எழுதி பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அவங்களுக்கு பின்னால மக்காவுடைய தலைவர்களாக வாராங்க நிசார் அவங்களோட மகன். அவங்க பிறக்கக்கூடிய நேரத்துல அவங்களோட முகத்துல வந்து நெற்றியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய ஒளி அவங்களோட நெற்றில ஜொலிச்சு கொண்டிருந்துச்சு. இதை பார்த்ததோட அவங்களோட வாப்பக்கு சந்தோஷம் தாங்க இல்லாம, மாதுக்கு சந்தோஷம் தாங்க இல்லாம எல்லா மக்களையும் கூப்பிட்டு அனைவருக்கும் பெரிய சாப்பாடு ஒன்று போட்டாரு. போட்டு சொன்னாரு, ஹாதா குல்லுஹு நஸ்ருன் லிஹக்கி ஹாதல் மௌலூத். இந்த புள்ளட விஷயத்துல இவ்வளவு பெரிய சாப்பாடும் குறைவுச்சா, ஏனென்றா அவ்வளவு ஒரு சிறந்த புள்ள எனக்கு கிடைச்சிருக்குது என்று சொன்னதோட அந்த புள்ளைக்கு நசிர் நிசார் என்ற பெயரை வச்சாங்க. நிசார் என்ற பெயரை அந்த புள்ளைக்கு வச்சாங்க. நிசார் அவங்க மதீனாவுக்கு நெருக்கத்துல மக்காமு ஜாக்குல் ஜெய்ஷ் என்ற இடத்துல வஃபாத் ஆகி அதே இடத்துல அடக்கப்படுறாங்க. அவங்கட மகன் முதர் வாராங்க. முதருடைய பேர் அம்ராக இருந்துச்சு. அவங்களுக்கு ஏன் முதர் என்று சொன்னா, அவங்க அதிகமான புளிப்பு சாப்பிடக்கூடியவராக இருந்தாங்க. அதன் காரணமாக மக்கள் முதர் என்ற பட்ட பெயர் வச்சாங்க அவங்களுக்கு. முதர் ஒரு பெரிய ஞானியாக இருந்தாங்க, பெரிய அறிவாளியாக இருந்தாங்க, மக்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க, அதிகமான ஞான கருத்துக்களை சொல்லுவாங்க. அவங்களும் இஸ்லாத்துல இருந்து இஸ்லாத்திலே வஃபாத் ஆனவங்க. அவங்க அதிகமாக சொல்லுவாங்க, மை எதிர அஷர்ரன் யஹ்சுது நதாமஹு, யாரு ஒரு கெட்டத நாட்டுவாங்களோ அவங்க கெட்டதாக அறுவடை செய்து கொள்வாங்க. நாங்க கெட்டது செஞ்சமேண்டா கெட்டதுதான் எங்களுக்கு பதிலாக கிடைக்கக்கூடியது செல்லுவாங்க. நலவுலே நல்ல நலவு என்ன தெரியுமா, நலவுகளை அவசரமாக செய்யறது சொல்லி போட சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், உங்களோட உள்ளத்துக்கு வெறுப்பான விஷயங்களை செய்ய வைங்க அதிகமாக, மனோ இச்சைகளை விட்டு தூரமாக்கி வைங்க. நல்லதுக்கும் கெட்டவனுக்கும், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் மத்தியில் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நீக்குது, பொறுமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஞானியாக இருந்தாங்க. முதர் தான் அழகான குரல் உடையவராக இருந்தாரு, நல்ல குரல் வளம் உள்ளவராக இருந்தாரு. அரபிகள் வந்து மாச கணக்கு பயணம் செஞ்சு வியாபாரத்துக்காக வேண்டி போவாங்க. அந்த வியாபாரத்துக்கு போகக்கூடிய நேரத்துல கவிதைகளை படிக்கக்கூடிய பலமே இவர் தான் உருவாக்கினார். கவிதைகள் இவர்ல இருந்து தான் அரபிகள்ல கவிதைகள் வர ஆரம்பிச்சிச்சு. கவிதைகள் படிச்சு மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வளமைய இந்த முதரிபுனு நிசார் தான் இது முதலாவதாக ஆரம்பிச்சாரு. இவங்க முஸ்லீமாக இருந்தாங்க, முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்திலே வஃபாத்தானாங்க. இவங்களோட மகன் இல்யாஸ், இல்யாஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அதே பேரை இவங்களுக்கும் வச்சிருந்தாங்க, இல்யாஸ் என்று. இவங்க அரபிகள்ல ஒரு வளமை இருந்துச்சு. மக்காவுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட மிருகங்களை அவங்களோட கால்நடைகளை நேர்ந்து மக்காவுக்கு அனுப்புவாங்க, அங்க உள்ள ஏழைகளுக்கு அறுத்து சாப்பாடு கொடுக்கிறது. இது ஹதி என்பதாக சொல்லுவாங்க. உதஹியா தம் இல்லாம ஹதி என்று ஒரு வகைக்குது. இது ஏனைய ஊர்கள் இருந்து மக்காவுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மிருகங்கள், இது ஹதி என்று சொல்லுவாங்க. இதுவும் எங்களோட ஷரியத்துல சுன்னத்தாக இருக்குது. இந்த ஹதி முதலாவதாக மக்காவுக்கு அனுப்பினது அது இல்யாஸ் உடைய ஆரம்ப செயலாக இருந்துச்சு. அவங்க தன் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க ஹதி அனுப்பக்கூடியது. அவங்களோட மகன் முதிரிகா, அவங்களுக்கு அமர் என்ற பெயர் இருந்துச்சு. அவங்களோட பெயர் அமர். அவங்களுக்கு ஏன் முதிரிகா என்று சொல்றேன்னா, அந்த காலத்தில் ஆக உயர்ந்தவங்களாக, ஆக கண்ணியம் உள்ளவங்களாக முதிரிகா என்றவங்க இருந்தாங்க. எனவே அவங்களுக்கு மக்கள் முதிரிகா என்று சொன்னாங்க. ஏனென்றா எல்லா விதமான கண்ணியங்களையும் அடைந்து கொண்டதனால முதிரிகா என்ற பெயரை சொன்னாங்க. அவங்களோட மகன் ஹுசைமா, அவங்களும் இஸ்லாத்தில இருந்து இஸ்லாத்திலே வஃபாத் ஆகினவங்க. அவங்களோட மகன் கினானா, இந்த கினானா என்றவங்க தான் ஆக முக்கியமானவங்க. அரபிகள்ல சிறந்த ரெண்டு கோத்திரம் இருக்குது, ஒன்று குறைசி, இன்னொன்று கினானி. ஒன்று குறைசி, இன்னொன்று கினானி. கினானி என்று சிலர் யாருக்கெண்டா, கினானா உடைய குழந்தைகள், கினானா உடைய குழந்தைகள் பல பேர் இருந்தாங்க. அதில் ஒத்தர் இருந்தார் நபர் என்று. அந்த நபர் என்றவரோட குடும்பத்துக்கு குறைஷ் என்று சொல்லுவாங்க. நபருடைய பிள்ளைகள் அல்லாம ஏனையவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க கினானி என்று. எப்படி குறைசிகள் கண்ணியமானவங்களோ அதே போல கினானிகளும் கண்ணியமானவங்க. அந்த கினானா கோத்திரம் இந்த கினானா இப்னு ஹுசைமால இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்களோட மகன் நதர், இவங்களோட பேர் கைஸ், அவங்களோட முகம் அவரும் பிரகாசமாகிச்சு, ஜொலித்துக் கொண்டிச்சு. இதன் காரணமாக அவர்களுக்கு நதர் என்ற பெயர் வைக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு நதர் என்ற பெயர் வைக்கப்பட்டுச்சு. இவங்கட குழந்தைகளுக்கு தான் குறைசிகள் என்று செல்றது. அவங்கட மகன் மாலிக், அவங்க குறைசிகளுடைய ஒரு தலைவராக இருந்தாங்க. அவங்களோட மகன் ஃபஹர், உலமாக்களுடைய கருத்து ஃபஹருடைய குழந்தைகள் தான் குறைஸ் என்பதாக. ஏனென்றால் ஃபஹருக்கு தான் குறைஸ் என்று அழைக்கப்படும். அவங்களோட பேர் ஃபஹர், அவங்களுக்கு புனை பெயராக சொல்லுவாங்க குறைஸ் என்று. ஆனால் உலமாக்கள் சொல்றாங்க கருத்து வேறுபாடு ஒன்று இல்லை. ஏனென்றால் நதருக்கு ஒரே ஒரு புள்ள மாலிக் இருந்தாங்க, மாலிக்கு ஒரே ஒரு புள்ள நதர் இருந்தாங்க, பெஹர் இருந்தாங்க. எனவே நதருடைய குழந்தைகள் என்று சொன்னாலும் சரி, பெஹருடைய குழந்தைகள் என்று சொன்னாலும் சரி, இவங்களுக்கு தான் குறைஷ் என்பதாக பெயர் சொல்லப்படும். இவருடைய குழந்தைகள் தான் குறைஷிகள். இவங்களுக்கு குறைஷ் என்று ஏன் சொன்னாங்கன்றா, ரொம்ப வீரனாக பலசாலியாக இருந்தாங்க. குறைஷ் என்று எதுக்கு சொல்றா, கடல்ல வாழ்ற ஒரு மிருகம், அந்த மிருகம் அதுக்கு முன்னுக்கு என்ன வந்தாலும் அடிச்சு கொண்டு சாப்பிட்டு விடும். மிச்சம் பலம் வாய்ந்த ஒரு மிருகம். ஒரு சந்தர்ப்பத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. போற நேரத்தில் அந்த இடத்துல அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கேட்டாங்க, இப்னு அப்பாஸ், நாங்கள் கேள்விப்பட்டோம் குறைசிகளிலே தலை சிறந்த ஒரு அறிவாளி நீங்க என்று, குறைசிகளுக்கு ஏன் குறைஷ் என்று பேர் சொல்றேன்னு சொல்லுங்களே என்றாங்க. அப்ப சொன்னாங்க, குறைசிகள் பலம் வாய்ந்தவங்க, கடல்ல ஒரு மிருகம் ஒன்றிக்கு குறைஷ் அதுல பெயர், அதுல பலத்தால எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிடுவிடும், அதனால தான் குறைசிகளுக்கு குறைஷ் என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு. அப்ப கேட்டாங்க, என்ன ஆதாரம், ஏதாவது கவிதைகள் இருக்குதா? சொன்னாங்க, ஆரம்ப கால மூதாதைகள் ஒருத்தர் சம்ரா இப்னு அம்ரு அல் ஹிமயரி என்ற ஒருத்தர் கவிதை ஒன்று படிச்சிருக்கிறார் என்று அந்த கவிதையை படிச்சு காட்டினாங்க. ஒரு மிருகம் அதை கொண்டு தான் குறைசிகளுக்கு குறைஷ் என்ற பெயர் சொல்லப்பட்டுச்சு. அது மெலிஞ்ச கொழுத்த எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டு விடும். எந்த அளவுக்கு என்றா, அதுல இறகுகளை கூட விட்டு வைக்காது, முழுமையாக சாப்பிட்டு விடும். இதே போல தான் குறைசிகள் ஒரு தெருக்குள்ளுக்கு போனாங்க என்றா, அவங்க அனைவர்களையும் கொண்டுட்டு அந்த ஆட்சியை கைப்பற்றி கொள்வாங்க. அந்த குறைசிகள்ல கடைசி காலத்துல ஒரு நபி வருவாங்க. இது ஆரம்ப காலத்து மூதாதையத்தை படித்த கவிதை. சொன்னாங்க, கடைசி காலத்துல ஒரு நபி வருவாங்க. அந்த நபி வந்ததுக்கு பின்னால குறைசிகள்ல காயங்களும் கொலைகளும் அதிகமாக ஏற்பட்டு யுத்தங்கள் நடக்கும் என்பதாக ஆரம்ப காலத்திலே கவிதையில படிச்சிருந்தாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, மக்காவுடைய தலைவராக இருந்தாங்க. இவங்க தலைவராக இருக்கக்கூடிய காலத்துல யமன்ல இருந்த ஒரு அரச தலைவன் ஹஸ்தான் இப்னு அப்து கலால் அல் ஹிமயரி என்றவன், இவன் என்ன செஞ்சான்டா, இவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, காபத்துல்லா உடைய கற்களை கலட்டி அப்படியே யமனுக்கு போயிட்டு யமன்ல காபத்துல்லாவை செய்யணும் என்று. இதே கவலைத்தான் பின்னுக்கு ஆபிரஹாவுக்கும் வந்துச்சு. யமனிகள் காபத்துல்லாவுக்கு குறுக்கீடு செய்யறது அந்த காலத்துல இருந்து வந்தது. அந்த யமனிகளை சார்ந்தவர் யுத்தத்துக்காக வேண்டி வாழாரு, யுத்தத்துக்காக வேண்டி வந்து நஹ்லா என்ற இடத்துல இருந்து மக்களை ஹஜ்ஜிக்கு போகாம தடுத்து, மக்களை தடுத்து வச்சு கொண்டு சொன்னாரு, காபத்துல்லா உடச்செடுத்துட்டு போகணும் என்று. இந்த நேரத்துல ஃபஹர் இப்னு மாலிக் இவங்க படை எடுத்துக்கொண்டு போயிட்ட குறைசிகள முழுமையாக தாக்கி அவங்களை அடிச்சு விரட்டி அந்த ஹத்தான் என்றவனை கைது செய்து கொண்டு வச்சு 3 வருஷம் மக்களை வச்சு அதுக்கு பிறகு அனுப்புறான். எதை வழியில ஹத்தான் மௌத்தாக போறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அவங்களோட குழந்தைகளை வாழாங்க. காப் வந்து முதலாவது உலகத்துல ஜும்மாவுடைய தினம் மக்களை ஒன்று கூட்டி மக்களுக்கு உபதேசம் செய்யற ஒரு வழிமுறைய முதலாவது உலகத்துக்கு ஆரம்பித்தது காபு. அவங்க ஜும்மாவுடைய நாளைக்கு யௌமுல் அரூபா என்று பெயர் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதுக்கு பின்னால யௌமுல் ஜும்மா என்ற பெயரை மாற்றினது இவங்க தான் முதலாவதாக. மக்களை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி குத்துபா ஓதுவாங்க, அல்லாஹுடைய புகழ் பாடுவாங்க, மக்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்வாங்க, மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களுக்கு தூண்டுவாங்க மக்களை. அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி அவங்க குத்துபாக்கல்ல, ஏந்த குழந்தைகள்ல ஒரு நபி வர ஏக்கிறாங்க, அந்த நபிட காலத்துல நீங்க யார அடைறீங்களோ அந்த நபிட காலத்தை அடைஞ்சீங்கன்னா நபிக்கு முழுமையாக உதவியாக இருங்கன்னு ஒரு கவிதையும் சொல்லுவாங்க. யா லைத்தனி ஷாஹிதுன் ஃபஹ்வா ஃபஹ்வா அதவதிஹி இத் குரைஷுன் தபகல் ஹக்க குதுலானா சொல்லுவாங்க. அந்த நபி வந்து தாவத் கொடுக்கக்கூடிய நேரத்துல நான் அவங்களுக்கு துணையாக இருந்திருக்க கூடாதா? எப்ப குறைசிகள் அவங்களுக்கு உதவி செய்வதை விட்டு கைகளை உயர்த்தி கொண்டா நான் அவங்களுக்கு உதவியாக இருக்க கூடாதா என்பதாக இவங்க அந்த காலத்துல கவிதைகளும் படிப்பாங்க. இவங்களுக்கு பின்னால இவங்களோட மகன் முர்ரத் வாராங்க. அவங்களுக்கு முர்ரத்தெண்டு ஏன் பெயர் வைக்கப்பட்டுச்சுன்னா, முர்ரத்தெண்டா கசப்பு என்ற அர்த்தம். இவங்களுக்கு ஏன் வைக்கப்பட்டுச்சுன்னா, பெரிய ஒரு யுத்த படை வீரராக இருந்தாங்க. இவருடைய எதிரிகளுக்கு இவர் எப்பவும் கசப்பாக இருக்கிறதுனால அவருக்கு முர்ரத்தெண்டு பெயர் வைக்கப்பட்டுச்சு. அவர் பெரிய ஒரு படை வீரராக இருந்தாங்க. இந்த முர்ரத்துடைய குடும்பத்துல இருந்துதான் அவ்வக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அவங்களோட மகன் கிலாப், அவங்களோட மகன் குசை இப்னு கிலாப். குசை இப்னு கிலாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துல ஆக முக்கியமான இடத்தை எடுக்கக்கூடியவங்க தான் குசை இப்னு கிலாப். கிலாப் குசை கிடைச்சி பால் குடிக்கிற வயசிலே கிலாப் வஃபாத் ஆகிட்டார். கிலாபுடைய மனைவி குசையுடைய உம்மா என்ன செஞ்சா, பனு அஸ்ரா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துல ரபியத் இப்னு ஹராம் என்ற மனிதனை கல்யாணம் முடிச்சு சிரியாவுக்கு போயிட்டு சிரியால வாழ்ந்தாங்க. குசையும் சிரியால போயிட்டு சிரியால தான் வாழ்ந்தாங்க. குசையும் சிரியால வாழ்ந்தாங்க. குசை எப்ப வாலிபத்தை அடைஞ்சு கொஞ்சம் பெருசாகிறாரோ அதற்கு பின்னால உம்மாவோட பேசிட்டு ஒரு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய கோத்திரத்தோட சேர்ந்து மக்காவுக்கு வராங்க. வந்து மக்களை பாக்குறாங்க. அந்த நேரத்துல குறைசிகளுடைய தலைமைத்துவம் பேசிக்குது. குசாஅ கோத்திரம் அத போல பனு பக்ர் கோத்திரத்துல கையில மக்காவுடைய தலைமைத்துவம் பேட்டு அந்த நேரத்துல மக்காவுடைய தலைவராக குலைலி இப்னு ஹபஷியா என்றவர் இருந்தாரு. இவங்க உடனடியாக போயிட்டு குலைலி இப்னு ஹபஷியா கிட்ட கேக்குறாரு, உங்களோட மகள் ஹுபைய எனக்கு முடிச்சுட்டாங்க. அவங்க பாக்குறாங்க நல்ல குடும்பம் நல்ல கோத்திரத்துல இருந்து வந்தவரு. உடனடியாக தந்த மகள் ஹுபைய குசை பின் கிலாபுக்கு முடிச்சு கொடுக்கிறாங்க. இவங்க திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால குலைலி இப்னு ஹபஷியா வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆனதுக்கு பின்னால மக்கா உடைய ஆட்சிய யுத்தம் செஞ்சு பிடிக்கிறாங்க. யுத்தம் ஏற்படுறதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று, குலைல் மௌத்தா போனதுக்கு பின்னால இவங்க யோசிச்சாங்க, குறைசிகள் நாங்க மக்காவுடைய வாரிசுகள் நாங்க, எங்கட பெரிய குடும்பம் உண்டிருக்கிறோம் நாங்க, எனவே இவங்க அவங்களோட யுத்தம் செஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்க. ரெண்டாவது ஒரு காரணம் சொல்றாங்க, குலைல் மருமகனுக்கு மௌத்தாக்கு போல வசிய செஞ்சாரு, நீங்க தான் அடுத்த தலைவராக வரணும் என்று இவர் தலைவராக வார நேரத்துல மத்தவங்க குறுக்கிட்டாங்க. அதன் காரணமாக அவங்களோட யுத்தம் செஞ்சு இவங்க ஆட்சிக்குள்ளுக்கு வராங்க. இவங்க ஆட்சிக்குள்ளுக்கு வந்த நேரத்துல முதலாவது வேலை செஞ்சாங்க குறைசிகள். குசாஅ பனு பக்ருடைய ஆட்சி வந்த நேரத்துல மக்கள் குறைசிகள் எல்லாம் மக்கா விட்டு வெளியாகி தூர தூர பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த தூர தூர பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மக்காக்குள்ளுக்கு கூப்பிட்டு மக்காக்குள்ளுக்கு வசிக்க செஞ்சாரு. குசாஅவையும் பனு பக்ரையும் மக்கா விட்டு வெளியாக்கினாரு. அதனால இவருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, முஜம்மா என்பதாக பேர் சொல்லுவாங்க. கவிதையாக ஆரம்ப காலத்துல படிச்சிருக்கிறாங்க, அபூக்கும் குசையும் உங்களோட வாப்பா குசையிக்கிறாரே அவருக்கு முஜம்மா என்று பெயர் சொல்லப்படும். அல்லாஹ் அவரை கொண்டுத்தார் பெஹருடைய அத்தனை குறைசிகளையும் மக்காக்குள்ளுக்கு கொண்டு சேர்த்தார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரிய அறிவாளியாக இருந்தாரு, பெரிய ஞானியாக இருந்தாரு. மௌத்தாக கூடிய நேரத்துல தந்த குழந்தைகளுக்கு வசியத்தா சொன்னாரு, இஜ்தனிபுல் ஹம்ர மதுப்பானங்களை போதை வஸ்துகளை கவிந்துக்கோங்க. அது உடம்புக்கு நலவு செய்யற மாதிரி இருந்தாலும் உங்களோட புத்திகளை பேதலிச்சு அந்த புத்திய இல்லாம ஆக்கிடும் என்பதாக வசிய செஞ்சாங்க. குசை மக்காவுக்கு வந்த நேரத்துல முழு மக்காவுடைய அத்தனை பொறுப்பையும் குசை அவங்கள கைக்குள்ளுக்கு எடுத்தாங்க. மக்களை இருக்கக்கூடிய நேரத்துல தாரு நதுவா என்ற ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்கினாங்க. அந்த தாரு நதுவல தான் நிக்காஹுடைய விஷயம், யுத்தமுடைய விஷயம், வியாபாரத்துடைய விஷயம், சஃபருடைய விஷயம், காபத்துல்லாவுடைய பொறுப்பு, ஜம்சம் குறுக்கிற பொறுப்பு, ஏழைகளுக்கு உதவி செய்யற பொறுப்பு, அத போல இது எல்லா பொறுப்புகளுக்கும் தனியான ஒரு தலைவராக இருந்து குசை முழு அரபிகளுக்கும் தலைவராக இருந்தாங்க. தாரு நத்வாவை ஒரு பார்லிமெண்டாக மாத்தினாங்க. அரபிகள் மசூரா செய்த பார்லிமெண்டாக தாரு நத்வாவை மாத்தினாங்க. அவங்க மௌத்தா போறதுக்கு பின்னால்தான் அந்த பொறுப்புகள் எல்லாம் குறைசிகளுடைய ஏனைய குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பின்னால் அவங்களோட மகன் அப்து மனா போறாங்க. அவங்க ஒரு சிறந்த மனிதராக இருந்தாங்க, அழகானவராக இருந்தாங்க. அவருக்கு மக்கள் பட்ட பெயர் சொல்லுவாங்க, கமருல் புத்தஹா, புத்தஹாவுடைய பௌர்ணமி நிலம் என்பதாக சொல்லுவாங்க. அவ்வளவு அழகானவராக இருந்தாங்க. அவங்களோட மகன் ஹாஷிம் வராங்க. ஹாஷிம் அவங்களோட பேர் அம்ர். அவங்களுக்கு ஏன் ஹாஷிம் என்று சொல்றேன்டா, எல்லை கடந்த கொடைவல்லனாக இருந்தாங்க. அந்த காலத்துல மக்கால ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்ட நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரொட்டி பிச்சு போட்டு ஆணுத்துல போட்டு கடைஞ்சி தக்கடி செஞ்சு மக்களுக்கு பங்குச்சாங்க தின்றது. அந்த நேரத்துல ரொட்டி பிச்சு போடுறதுக்கு சொல்லுவாங்க ஹசம சரீத, ஹசம பிச்சு போட்டான் என்று சொல்லுவாங்க. அயிலேந்து அவங்களுக்கு பேர் ஹாஷிம் என்பதாக வந்துச்சு. மக்கள் கவிதையாக படித்து வச்சிருந்தாங்க, அம்ருல்லதி ஹஸ்ம சரீதி கௌமிஹி வ ரிஜாலு மக்கத்த முஸ்னிதுன இஜாபு. மக்காவுடைய மக்கள் மெலிஞ்சி போன காலத்துல பஞ்சத்தால அந்த அம்ர் என்றவர் தான் ரொட்டிகளை பிச்சு போட்டு மக்களுக்கு தின்ன கொடுத்தார் என்பதாக கவிதையாக படிப்பாங்க. எல்லை கடந்த ஒரு கொடை வல்லனாக இருந்தாங்க. இவங்களோட முகத்துல இவங்களோட நெத்தியில நுபுத்துடைய பிரகாசம் இருந்துச்சு. நுபுவத்துடைய பிரகாசம் இவங்களோட நெத்தியில இருந்துச்சு. எப்பயாவது பனு இஸ்ராயிலுடைய உலமாக்கள் இவங்களை பார்த்தாங்கண்டா உடனே சுஜூதுல விருவாங்க. இவங்க ரெண்டு கைகளையும் எடுத்து மோந்து கொள்வாங்க. இவங்களுக்கு ஒரு நாள் ரூமுடைய மன்னன் ஹிர்கல் ஒரு கடிதம் எழுதினான், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மகள், நான் செல்லமாக வளர்க்கிற மகள், அந்த மகளை நான் உங்களுக்கு தரணும். ஏனென்றா உங்களோட கொடை வல்லன், உங்களோட அகலாக்குகள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால ஏன மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரணும். ஆனால் ஹாஷிம் முழுமையாக மறுத்தார் என கேளாண்டு உல மாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அந்த ஹிர்கலுடைய மன்னன் ஏன் மகளை முடிச்சு கொடுக்கணும் என்று சொன்னான்டா, அவனுக்கு தெரியும் இவங்கட முகத்துல நுபுவத்துடைய பிரகாசத்தை கண்டு இவங்கட வம்சத்துல தான் நுபுவத் வரப்போகுது என்று தெரியும். அவங்க வேதக்காரராக இருந்தாங்க. அவங்க யோசிச்சாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்தா அந்த நுபுத்துவம் எங்கட பனு இஸ்ராயிலுக்கு திரும்பிடும், பனு இஸ்மாயிலிருந்து பனு இஸ்ராயிலுக்கு திருப்பேலும். அதன் காரணமாக சொன்னா எங்கட மகளை முடிச்சுக்கோங்க என்று அல்லாஹ் நாடெல்லாம் முடிக்கல. அவங்க பெரிய கொடை வல்லனாக இருந்தாங்க. மக்கா ஹஜ்ஜுடைய காலம் வந்து சென்றா ரொட்டிய பிச்சு போட்டு அரைச்சி போட்டு வறுத்த மாவு போட்டு ஈத்தப்பழம் போட்டு ஒரு சாப்பாடு செஞ்சு மக்களுக்கு பங்கிடுவாங்க. அந்த காலத்துல ஹாஷிம போல இருந்த ஒரு தலைவர் தான் உமையத் இப்னு அப்துஷம். நாங்க சொல்லுவோமே உமையாக்களுடைய ஆட்சி காலம், அந்த உமையாக்கள் இவங்கள இருந்து ஆரம்பிக்குது. இவங்களும் பார்த்தாங்க அவங்கள போல கொடை கொடுக்கணும் என்று, எவ்வளவு கொடை கொடுத்து பார்த்தாங்க, எவ்வளவு செலவழிச்சு பார்த்தாங்க, இவங்க அந்தஸ்துக்கு அவங்களுக்கு வர இல்லாம போச்சு. அந்த இருந்து தான் பனு ஹாஷிம் பனு உமையாக்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. நாங்க பிற்காலங்கள வரலாறு பார்த்தா உமையாக்கள் அப்பாசியாக்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி இந்த எதிர்ப்பு அங்கிருந்து ஆரம்பிச்சுட்டான். இந்த கோபம் அங்கிருந்து ஆரம்பிச்சுட்டான். ஹாஷிம் ஒரு சிறந்த கொடை வல்லனாக இருந்தாரு. இவர் வியாபாரத்துக்கு போவாரு ஷாமுக்கு. இவர் 25 வயசுல வஃபாத் ஆகிட்டாரு. ஆனால் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால பெரிய சாதனைகளை படைச்சவர். அரபிகள் வளமையாக வியாபாரத்துக்கு போவாங்க சிரியாவுக்கு. ஆனால் அந்த வியாபார பாதைகளுக்கிலே அந்த பாதைகள் வந்து அச்சம் தீர்ந்திருக்கல்ல. கொள்ளைக்காரவங்க மங்கொல் அடிக்கிறவங்க நிறைஞ்சு பேசிருந்தாங்க. இவர் என்ன செஞ்சாருண்டா, குறைசிகளுக்கு முதலாவதாக ரெண்டு சஃபர்கள் போகக்கூடிய வளமையை உருவாக்கினார். ரெண்டு சஃபர்கள், ஒன்று குளிர்காலம் வந்தா யமன் ஹபஷா வரைக்கும் போவாங்க, யமன் ஹபஷா வரைக்கும் போவாங்க. சூடு காலம் வந்து சென்றா அங்கரா அங்கோரா என்று செல்வோம், அங்கோரா வரைக்கும் போகக்கூடிய வளமை இவங்களுக்கு தெரிஞ்சு அங்கோரா வரைக்கும் இவங்க போவாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல லீலாஃபி குரைஷின் ஈலாஃபின் ரஹலத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் என்ற சூரல இத முழுமையாக அல்லாஹ் விளங்கப்படுத்திக்கிறார். இந்த ரெண்டு சஃபர்களுடைய வளமையை உருவாக்கி அங்குள்ள அரசர்களிடத்துல பேசி அவங்க உடன்படிக்கை செய்து எதேல உள்ள அந்த வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடிய அந்த கோசிலங்கள்ட்ட பேட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் அடிச்சாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நாங்க கொண்டு வந்து தருவோம், எங்கட வியாபார கோஷ்டிகளுக்கு எந்த ஒன்றும் செய்யக்கூடாது என்று முதலாவதாக பாதைய அச்சம் தீர்க்கப்பட்ட பாதையாக மாற்றினது ஹாஷிம் அவங்க தான். இவங்க 25வது வயசுல சிரியாவுக்கு போறதுக்காக வேண்டி வியாபாரத்துல வாராங்க, மக்களை மதீனா தங்குறாங்க, மதீனா வழியாகத்தான் போவாங்க, மதீனா தங்குறாங்க. தங்கிய நேரத்துல பார்த்தாங்க சல்மா இப்னு அம்ர் என்ற ஒரு அழகான பெண்மணி, அழக வர்ணிக்க முடியாத ஒரு பெண்மணி பஜார்ல போறாங்க. பார்த்த உடனே இவங்கட மேல இவங்க பார்வப்பட்டு விரும்பினாங்க திருமணம் முடிக்கணும் என்று விசாரிச்சு பார்த்தா ஒசை ஜல்லா என்ற மனிதன் மனைவியாக இருந்தாங்க. அமர் மாபதியாக ரெண்டு பிள்ளையும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இவங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு ஒசைஹா அந்த பெண்மணிக்கு தலா கொடுத்துட்டாரு கேள்விப்பட்டுச்சு. உடனடியாக கல்யாணம் பேசி அனுப்புறாங்க, அவங்களும் விருப்பம் என்றாங்க. அதற்கு பின்னால் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் ஒரு புள்ள கிடைக்குது. அந்த புள்ள கிடைக்கக்கூடிய நேரத்திலே புள்ளிட தலையில ரெண்டு முடி பழுத்திருந்துச்சு. அதன் காரணமாக புள்ளைக்கு ஷைபத்துல் ஹம்த் என்பதாக பெயர் வைக்கிறாங்க. ஷைபத்துல் ஹம்த் என்பதாக பெயர் வச்சு கொஞ்ச நாள்ல சிரியாவுக்கு போறாரு. போற நேரத்தில் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு கஸ்ஸா காசா என்று செல்வோம், அந்த கஸ்ஸா என்ற பகுதியில் வஃபாத் ஆகி அங்கேயே அடக்கப்படுறாரு. அதற்கு பின்னால அந்த பிரயாண கோஷ்டி வந்ததுக்கு பின்னால அவங்களோட சகோதரன் ஹாஷிம் நானாத்தர் இருந்தார் முத்தலிப் என்று. ஹாஷிம் நானா முத்தலிப் கிட்ட முத்தலிப் விசாரிக்கிறாங்க, தம்பி போனார் என்ன நடந்துச்சு சொல்றாங்க, திருமணம் நடந்துச்சு, அவருக்கு ஒரு புள்ள கிடைச்சிட்டு அவர் சிரியால வஃபாத் ஆகிட்டாரு. முத்தலிப் என்ன செய்வாரு, உடனடியாக வெளியாகி அவர் மதீனாவுக்கு போறாரு. நானோட மகனை கூட்டி வரணும், ஏன் குறைசி அவரு குறைசி தலைவர் கூட்டி வர மக்களுக்கு போறாரு. மக்களுக்கு போயிட்டா மகன் நீட்டிறாரு ஷைபத்துல்லாம், மகன் அப்படியே கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு வராரு. மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்துல ஒரு அநாத புள்ள, வாப்பா இல்லாத புள்ள, ஊச உடுப்பு, அழுக்கான ஆடைகளோட இருக்குது. மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க முத்தலிப் இது யாரோட, இது யாரு, இவங்க செல்றாங்க ஏண்ட அடிமை என்பதாக செல்றாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு பேர் வந்துச்சு அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பா அப்துல் முத்தலிப் என்பதாக பேர் வந்துச்சு. ஊட்டுக்கு வந்து அழகான ஆடைகளை உடுப்பட்டி அழகான முறையில் அவங்கள குழுப்பட்டி அதற்கு பின்னால சமூகத்தை கொண்டு போய் செல்றாரு. இது யாரும் இல்ல, இது ஏன சகோதரன் ஹாஷிம் உடைய மகன் இதன் அப்துல் முத்தலிப் என்பதாக சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அப்துல் முத்தலிப் முத்தலிப்புக்கு பின்னால மக்காவுடைய தலைவராக மாறுறாங்க, மக்காவுடைய தலைமைத்துவத்தை பொறுப்பெடுக்கிறாங்க. ஏனைய அரபிகள் போல இல்ல, இவங்க ஒரு தனித்துவம் படைத்தவங்களாக இருந்தாங்க, தனித்துவம் படைத்தவங்களாக இருந்தாங்க. வாப்பா எப்படி கொடை வல்லனோ அதை விட மிஞ்சின கொடை வல்லனாக இருந்தாங்க அப்துல் முத்தலிப். எந்த அளவுக்கு கொடை வல்லன் என்று சொன்னா மக்கள் பட்ட பேர் சொல்லுவாங்களா, முத்தீபு சைரித்தமா வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு கொடை கொடுக்கக்கூடியவங்க என்பதாக பட்ட பேர் சொல்லுவாங்களா. அந்த அளவுக்கு மனிதர்களை தாண்டி மிருகங்களுக்கும் விருந்து போடுவாங்களாம், அவங்க மிருகங்களுக்கும் இருந்து போடுவாங்களா, அவ்வளவு பெரிய கொடைவல்லனாக இருந்தாங்க, பெரிய ஞானியாக இருந்தாங்க, ரொம்ப அழகானவராக இருந்தாங்க. அவங்களோட மோச பார்த்தா அழகும் மீக்கும் கம்பீரமும் மீக்கும், அவ்வளவு அழகானவராக இருந்தாங்க. மக்காவுடைய தலைமைத்துவத்தை பொறுப்பெடுத்திருந்தாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 130 வயசுல மௌத்தா போனதுக்கு பின்னால பனு இஸ்மாயில் ஆட்சி செஞ்சு கொண்டு வந்தாங்க. பனு இஸ்மாயிலுடைய ஆட்சி காலத்துல கொஞ்ச காலம் போக போல பனு ஜுருஹுமுக்கும் பனு இஸ்மாயிலுக்கும் பிரச்சனையாகிட்டு. இப்ப பனு ஜுருஹும் பனு இஸ்மாயில் யுத்தம் செஞ்சாங்க, பனு ஜுருஹும் வெற்றி பெற்றுட்டாங்க, பனு இஸ்மாயில் மக்கா விட்டு வெளியே போயிட்டாங்க. பனு ஜுருஹுமுடைய ஆட்சி நடந்துச்சு. பனு ஜுருஹும் அநியாயத்துல எல்லாம் கடந்து போனாங்க, மக்களுக்கு ரொம்ப வேதனை செஞ்சாங்க, மிச்சம் அநியாயம் செஞ்சாங்க. அந்த அநியாயத்துக்கு பின்னால மக்கள் அநியாயம் தாங்க இல்லாம எல்லா பனு இஸ்மாயில்களும் சேர்ந்து அப்படியே யுத்தம் செய்ய வந்து யுத்தம் செஞ்சு அந்த பனு துருகம விரட்டுறாங்க. அந்த பனு துருகம் போகக்கூடிய நேரத்துல ஆக மோசமான ஒரு செயலை செஞ்சுட்டு போறாங்க. மக்காவுடைய ஆகப்பெரிய செல்வம் ஜம்சம், ஜம்சம் ஈக்கிறதுனால தான் மக்கள் தேடி வராங்க மக்காவுக்கு. அவ்வளவு ஒரு பெரிய ஜம்சம் இவங்க நினைச்சாங்க, இனிமேல் இந்த ஜம்சம் மக்களை ஈக்க கூடாது நினைச்சு காபத்துள்ள உள்ள எல்லா வஸ்துகளையும் கொண்டு வந்து ஜம்சம் கிணத்துல போட்டுட்டு அங்க உள்ள எல்லா பொருட்களையும் போட்டு ஜம்சம் கிணத்தை அப்படியே மூடி அடையாளம் இல்லாத மாதிரி மூடிட்டு போயிட்டாங்க. பனு இஸ்மாயில் ஆட்சிக்கு வராங்க, வந்ததுக்கு பின்னால் அவங்களுக்கு ஜம்ஜம்ல யோசனை வரல. எத்தனையோ ஆட்சிகள் மாறிச்சு, காலம் கடந்துச்சு, மக்களுக்கு ஜம்ஜம் என்ற பெயரே தெரியாம போயிடுச்சு. ஜம்ஜம் அடையாளமும் இல்ல, ஜம்ஜம் பேரும் இல்ல. அப்துல் முத்தலிபுடைய காலத்தில்தான் அல்லாஹ் நாடுறான் திருப்பியும் ஜம்ஜம் கிணத்து திருப்பியும் உருவாக்கணும். ஒரு நாள் ஹத்தீம்ல தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, ஒரு மனிதர் கனவுல வந்தாரு, வந்து சொன்னாரு, மூணாவது நாள் வந்து சொல்றாங்க உலகத்தில் உள்ள முழு ஹஜ்ஜாஜிகளுக்கும் தண்ணி புகட்டக்கூடிய ஒரு கிணறு. செல்லிட்டு கைய பிடிச்சு கொண்டு பேசி கனவுல அந்த கிணறு இருக்கிற இடத்தை அடையாளப்படுத்தினாங்க. இந்த கனவு பணத்தனவு காண்றாங்க, அதற்கு பின்னால யக்கீன் வருவது இந்த இடத்துல தோன்றும். இப்ப தோன்றதுக்கு என்ன வந்த நேரத்துல எல்லா குறைசிகளும் அவங்களுக்கு எதிர்ப்பாகிக்கிறாங்க. சொல்றாங்க, தோன்றுக்கு நாங்க அனுமதி தர மாட்டோம் என்று தோன்றுக்கு எதிர்ப்பாக்கிறாங்க. எல்லா எதிர்ப்பையும் தூக்கி போட்டு போட்டு அப்துல் முத்தலிப் தோன்றாரு. தோன்றக்கூடிய நேரத்துல தண்ட ஒரே ஒரு மகன் ஹாரிஸ் மட்டும் தான் கிட்ட இருக்கிறார். இவங்க தோண்டினாங்க, ஹாரிஸ் எடுத்து வீசுறாங்க, இவங்க தோன்றாங்க, ஹாரிஸ் எடுத்து வீசுறாங்க. தோண்டி தோண்டி போகக்கூடிய நேரத்துல திடீரென்று அந்த கிணத்துடைய அடையாளம் வந்துச்சு. தக்பீர் சொல்லி கத்தி போட சொன்னாங்க. சொல்லி போட்டு பக்கத்துல ஹவுல்களை தயார் பண்ணி அதை தண்ணியை சேகரிச்சு வச்சாங்க மக்களுக்கு குடிக்கிறதுக்கு. குறைசிகளுக்கு பொருட்கள்ல பொறாமையாக இருந்துச்சு, இரவு நேரங்கள்ல வந்து அந்த அந்த ஹவுல்களை நாசமாக்கிட்டு போனாங்க. இவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்ன முடிவுது. இவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த இந்த ஜம்ஜம் கிணத்தை குடிக்கிறதுக்கு தவிர யாரு பாவிக்கிறாங்களோ அவர்களை நீ சோதிச்சிருந்து அந்த துவாவுக்கு பின்னால யார் அந்த ஜம்ஜம் கிணத்தை அநியாயம் செய்ய நாடினாங்களோ அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிச்சான். அதற்கு பின்னால ஜம்ஜம் கிணறு பாதுகாக்கப்பட்டது. ஜம்ஜம் கிணறு அல்லாஹ் மீண்டும் இந்த உம்மத்துக்கு திருப்பி தந்தான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இது தோண்டக்கூடிய நேரத்தில் சிரமமாக இருந்துச்சு. உதவிக்கு யாரும் இல்ல, ஒரே ஒரு புள்ளத்தான், ஹாரிஸ் மட்டும் தான் கிட்டிருக்கிறாரு. ஹாரிஸ் தவிர யாரும் இல்ல. ஏக்கத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ பத்து ஆம்பளை புள்ளைய தா, பத்து ஆம்பளை புள்ளைய தந்தா ஒரு ஆம்பளை புள்ளைய நான் அனுப்பன் யா அல்லாஹ் உனக்காகவே. நேர்ச்ச வைக்கிறாரு, காலம் கிடைக்குது, பத்து ஆண்கள் கிடைச்சிட்டாங்க, பத்தாவது ஆணாக அப்துல்லா ஹசரத் அப்துல்லா கிடைக்கிறாங்க. அப்துல்லா கிடைச்சதுக்கு போறோம் ஹசீம்ல படுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, இந்த அபத்துல்லாவுடைய ரப்புக்கு என்ன நேர்ச்சி வச்சிருந்தீங்களோ அந்த நேர்ச்சியை நீங்க நீங்க பூர்த்தி செய்யுங்க என்பதாக ஒருவர் கனவுல வந்து சொல்றாரு. எலும்பினத்தோட திருச்சி திரும்பிட்டாங்க, ஞாபகம் வந்துச்சு, உடனடியாக போனாங்க. தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் இப்படி ஒரு நேர்ச்ச வச்சன், இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு கனவுல காட்டினான், உங்கள் ஒரு ஆம்பளை புள்ளைய அறுக்க போறேன். எல்லா புள்ளையும் சேர்ந்து சென்றாங்க, வாப்பா நீங்க இஷ்டமான மாதிரி செய்ய. பத்து புள்ளைட பேரையும் எழுதி போட்டாங்க, கீட்டு போட்டாங்க, எடுத்தாங்க, வந்துச்சு ஹசரத் அப்துல்லாஹுடைய பேர். கடைசி புள்ள செல்லப்புள்ள தாசமாருக்கு விருப்பமான புள்ள எல்லாம் செல்லமாக இருந்தாங்க. இப்ப அப்துல் முத்தலிப் அப்துல்லா கூட்டிக் கொண்டு போறாங்க, வீட்டுல எல்லா தாசமாரும் அவ்வாறு வைக்கிறாங்க. இப்ப ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க, வாப்பா நாங்க ஒரு யோசனை சொல்லுவா வாப்பா. என்னது இல்ல, அந்த காலத்துல கொலை செய்தா கொலைக்குரிய குற்ற பரிகாரம் பத்து ஒட்டகங்கள் கொடுப்பாங்க தியத்தெண்டு. அந்த பத்து ஒட்டகங்கள பேரை போட்டு பாருங்களே வாப்பா, அந்த ஒட்டகங்கள பேர் வந்து ஒட்டக தருங்க தம்பியை விட்டுருங்களே வாப்பா. சின்ன நல்ல வேண்டு வந்து திரும்பி வந்து பத்து ஒட்டகத்துட பேரையும் அப்துல்லாட பேரையும் போடுறாங்க. போட்டு பார்த்தா அப்துல்லாட பேர் தான் வந்துச்சு. தாசக்கு தாங்கல, சொன்னாங்க தாசமார், வாப்பா இருபது ஒட்டகம் போட்டு பாருங்களே வாப்பா. 20 போட்டாங்க அப்துல்லா பேர் தான் வந்துச்சு, சில்லா 30 ஆசிரியர்களை வாப்பா 30 போட்டாங்க அப்துல்லா பேர் தான் வந்துச்சு, செல்லி செல்லி 90 ஆக்கினா 90 போட்டு பார்த்தாலும் அப்துல்லா பேர் தான் வந்துச்சு, 30 ஆசமா சொன்னாங்க வாப்பா 100 ஆக்குங்க வாப்பா, அது 100 ஒட்டகங்கள பேரை எழுதி போட்ட நேரத்துல தான் 100 ஒட்டகம் வந்துச்சு. தாத்தமார் சந்தோஷம் தாங்க இயலாம தம்பிய தூக்கி கொண்டு ஓடினாங்க, தம்பிய தூக்கி கொண்டு ஓடினாங்க. அதுக்கு பின்னால சஃபா மர்வாக்கு மத்தியில அந்த 100 ஒட்டகங்களும் அறுக்கப்பட்டுச்சு, 100 ஒட்டகங்களும் அறுக்கப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, ஒட்டகம் அறுக்கப்பட்டுச்சு. அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்னு ஸபீஹை ரெண்டு அறுக்கப்பட்டவருடைய குழந்தை என்பதாக பட்ட பேர் சொல்லுவாங்க. ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரெண்டாவது அவங்க வாப்பா இப்னு ஸபீஹை ரெண்டு அறுக்கப்பட்டவருடைய குழந்தை என்பதாக சொல்லுவாங்க. இப்ப அப்துல்லா வாழ்வு அடைவாங்க, திருமண வயது வருவது, எல்லா இடத்தாலையும் திருமணம் பேசி வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல பனு நஜ்ஜார் இவங்க யாரெண்டா, முன்னுக்கு சென்ன ஹாசிமுடைய மனைவி சல்மா இப்னு அம்ர் என்று சென்னனே, இந்த பனு நஜ்ஜார் இதே கோத்திரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி ஆமினா, அவங்க வாப்ப வஹப் இப்னு அப்துமனா, அவங்க மௌத்து இவங்க சாச்சா உஹைப் இப்னு அப்துமனா பொறுப்புல இருக்கிறாங்க. உஹைப் இப்னு அப்துமனா ஒரு கடிதம் அனுப்புறாங்க, ஏன நானட மகளை உங்களுக்கு முடிச்சு தர விரும்புறேன் என்பதாக. அப்துல் முத்தலிப் கடிதம் எழுதுகிறாரு, நல்ல உங்களோட நானட மகளை ஏன மகனுக்கு முடிச்சு கொடுக்கிறேன், உங்களோட மகளை நான் முடிச்சு கொள்றேன் ஹாலா வேண்டி. ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க. இந்த நேரத்துல அப்துல் முத்தலிப் ஹஜரத் அப்துல்லாவை கூட்டிக் கொண்டு வாராங்க மதீனாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு. வார வழியில பாத்திமா பின் துமுர் என்று செல்லக்கூடிய ஒரு யஹூதி பெண்மணி சந்திக்கிறார். சந்திச்சு போட்டு கையை பிடிச்சு சொல்றா, அப்துல்லா வந்து என்னையோட ஒன்று சேருங்க, என்னோட ஜினா செய்யுங்க என்பதாக. இவங்க கையை கட்டி விட்டு சொன்னாங்க, அம்மல் ஹராமு பல் மமாத்து தூனஹு, ஹராத்த செய்யறதை விட மௌத்தா போறது சிறந்தது. வல் ஹில்லு லி உஹில்ல ஃபஸ்தபீனுஹு, ஹலால் தெளிவாக எங்களுக்கு கேக்குது, ஹராத்துல ஈடுபட தேவையில்ல. ஃபகைஃப பில் அம்ரி லதி தபகீனுஹு, நீங்க கேக்குற விஷயம் சாதாரண விஷயமா, எவ்வளவு ஒரு பெரிய பாவம். யஹ்மில் கரீம் உஹிர்தஹு வதீனுஹு, ஒரு கண்ணியமானவர் தன் மானத்தையும் பாதுகாப்பாரு, தன் தீனையும் பாதுகாப்பாரு, இப்படியாப்பட்ட ஹராமான செயலை செய்யலன்னு திரும்பி போறாரு. பேசு ஹசரத் ஆமீனாவோட அப்துல்லாஹுடைய நிக்கா நடக்குது, அப்துல் முத்தலிபோட ஹாலாக்குரிய நிக்கா நடக்குது. ஹாலா என்ற பெண்மணிக்கு கிடைச்ச குழந்தை தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்ததுக்கு பின்னால ஹசரத் அப்துல்லா அவங்க சிரியாவுக்கு திருப்பி பயணத்தை மேற்கொள்றாங்க. தந்த மனைவியும் கூட்டிக் கொண்டு போறாங்க. போற வழியில மதீனால வச்சு சோம் இல்லாம போகுது. மதீனா பனு நஜ்ஜார் தந்த மாமி வீட்டுல அப்படியே தங்கிருந்தாங்க. அந்த பிரயாண கோஷ்டி பேசிட்டு திரும்பி மக்காவுக்கு பேசிட்டு மக்காவுக்கு போன நேரத்தில் அப்துல் முத்தலிப் கேட்கிறாங்க, எங்க அப்துல்லா? சொல்றாங்க, அப்துல்லா செய்தி தெரியா சோம் இல்லாம இருந்தாரு. உடனடியாக தந்த மகன் மூத்த மகன் ஹாரிஸ் அனுப்புறாங்க, தம்பி நிலைமைய பார்த்துட்டு வாங்க, தம்பியை கூட்டி வாங்க. உடனடியாக போறாங்க, போயிட்டு மதீனாக்கு போயிட்டு பார்த்த நேரத்துல விலங்கு வந்துச்சு. ஹஜரத் அப்துல்லாவை பார்த்து ஆகிட்டாங்க. நபி அவங்க வௌத்துக்குள்ளுக்கு கஷ்டம் தரிச்சிருக்கிறாங்க. ஹஜரத் அப்துல்லா வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த செய்திய கொண்டு வந்து சொல்றாங்க. அந்த நாள் முழு மக்காவும் சோகத்தில் ஆரம்பிச்சு. ஏண்டா அவ்வளவு விருப்பமானவங்க தான் ஹஜரத் அப்துல்லா மக்கா வாசிகளுக்கு. முழு மக்கா வாசிகளும் கவலையில ஆள்றாங்க. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, அதற்கு பின்னால ஹஜரத் ஆமினா தந்த ஹஜரத் அப்துல்லா விட்டுட்டு போன 5 ஒட்டகங்கள், சில ஆடுகள், அவங்கட அடிமையோடு விட்டுட்டு பேசிருந்தாங்க உம்மு ஐமன். அவங்களோட பேர் பரக்கத், உம்மு ஐமன் என்று சொல்லப்படும் அந்த உம்மு ஐமன் என்ற பெண்மணியை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு வராங்க. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க அப்துல்லாஹுடைய வயசு 18. இன்னும் சிலவங்க சொல்றாங்க, இல்ல அப்துல்லாஹுடைய வயசு 25. 25 வயசுல வஃபாத் ஆகிட்டாங்க. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, நபுவத்துடைய காலம் நெருங்க நெருங்க எங்களுக்கு விளங்குது. அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில ஒரு தெளிவை உருவாக்குறார், மக்களுக்கு மத்தியில ஒரு பேணுதலை உருவாக்குறார், அல்லாஹோட தொடர்பால உருவாக்குறார். இந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு மூதாதைகளை பார்த்து பார்த்து வரக்கூடிய நேரத்துல காலம் கடக்க 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 மக்களுக்கு மத்தியில ஒரு சீர்திருத்தத்தை எங்களுக்கு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூதாதைகள் வாப்பமார் அல்லாஹோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க, தொடர்பாக இருந்தாங்க என்பதை எங்களுக்கு பார்க்கணும். இதோட அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு ஏற்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கட குடும்பங்களையும் இவ்வாறாக்கும். இதுல நாங்க படிக்கணும் வெறுமனே வம்சத்தை விளங்குறது நோக்கம் அல்ல, வம்சத்தை படிச்சிட்டோம் வம்சத்தை பாடமாக்கிட்டோம் என்றது நோக்கம் அல்ல. இந்த குடும்பங்கள் எவ்வளவு கண்ணியமானதாக இருந்துச்சு, எவ்வளவு உயர்ந்ததாக இருந்துச்சு. எப்படி கேட்டாங்க அந்த கைசருடைய மன்னன் கைப்ப நசபகோ பீக்கும், எப்படியாப்பட்ட குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏ இந்த குடும்பத்துல ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் வாப்பா வரைக்கும் யாரும் தினா செஞ்சில்ல, எல்லாமே பாவம் நடந்தில்லை குடும்பத்துல. என் குடும்பம் வந்து ஹராத்தவுட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம். இப்படியான குடும்பத்துல இருந்துதான் அல்லாஹ் நல்ல மக்களை உருவாக்குவார். இப்படியாப்பட்ட குடும்பத்துல இருந்துதான் அல்லாஹ் சமூகத்துக்கு சிறந்தவர்களை உருவாக்குவார். இல்லையா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிற்காலங்கள்ல தாவத்துடைய வேலையை திருப்பி உருவாக்குறாங்க. அவங்களோட குடும்பங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே உலமாக்கல், அவங்களோட பெண்கள் எல்லாமே குர்ஆன் பாடமாக்கினவங்க, மூதாதைகள் எல்லாமே உலமாக்கல். சிறந்த குடும்பத்தில் இருந்துதான் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல மக்களை உருவாக்குவார். இந்த சம்பவத்தை கேட்கறது நோக்கம் அல்ல, எங்களோட ஒவ்வொருத்தரும் உண்மை வாப்பமா வந்திருக்கிறோம் நாங்க இங்க. இந்த ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஏன் குடும்பத்தை நான் இப்படி எப்படி மாத்துறேன். ஏன சமூகத்துக்கு நபிய போல நல்ல ஒரு மகன உருவாக்குறதாக இருந்தா உண்மை வாப்பா நபியுடைய உண்மை வாப்பா போல நல்லவர்களாக நாங்க மாறணும், சிறந்தவர்களாக மாறணும். நாங்க சிறந்தவர்களாக மாறினாத்தான் அல்லாஹ் நல்ல குடும்பங்களை நல்ல மக்களை சிறந்த மக்களை அல்லாஹ் சமூகத்தில் உருவாக்குவான். எனவே அல்லாஹ் ஜல்லஸ்ஸானஹு வஸாலா ஒவ்வொருத்தரையும் கபூல் செய்வானாக, எங்கள் அனைவர்களுடைய குடும்பங்களையும் கபூல் செய்வானாக, எங்களுடைய அனைவருடைய குடும்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூதாதைகளை பாதுகாத்தது போல அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. வாஹுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.